Krishna Radhe Radhe Krishna 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 Krishna Radhe Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanah Samnamami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanura Mardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagad Gurum பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறம் அடிபணிந்துவிந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்தை ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. இன்னைக்கு திருவோணம் ஆச்சரியமான ஒரு நல்ல நாள். பகவான் கஷ்யபருக்கும் அதிதிக்கும் வாமனனா பிறந்த நல்ல நாள். இன்னைக்குதான் திருவனந்தபுரம் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமியுடைய பிறந்த நாள். நிறைய கோவில்ல நிறைய மூர்த்திகளுடைய நட்சத்திரம் இன்னைக்குதான். அதில்லாதபடிக்கு நட்சத்திரப்படி பார்த்தா இன்னைக்கு ஹயக்ரீவருக்கும் பிறந்த நாள். வரலட்சுமி விரதம் எல்லாரும் கொண்டாடும்படியான ஒரு நாள். அப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல நாம பூமியில ஜீவிச்சிருக்கோம் அப்படின்னா இது பகவானுடைய விசேஷ கிருபை. வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடக்கிறது, பல சம்பவங்களுக்கு காரணங்கள் கண்டுபிடிக்க முடியல. ஆனா எது எப்படியோ வாழ்ந்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு இருக்கு. அந்த நிர்பந்தமயமான வாழ்க்கைய பகவத் அனுகிரகமயமா மாத்திக்கிறதுக்காகத்தான் இத்தனை விசேஷங்கள் இத்தனை பண்டிகைகள் எல்லாமே கொண்டாடும். சனாதனமான தர்மம் நம்ம மனசை பகவத் பக்கத்திலேயே வச்சுக்கிறதுக்கான சகலவிதமான உபாயங்களையுமே பண்ணிண்டே. அதனாலதான் எல்லா கிழமைகளும் வசத்தி, எல்லா திதியும் வசத்தி, எல்லா வாரமும் வசத்தி, எல்லா மாசமும் வசத்தி. பகவத் அனுகிரக வாரம், பகவத் அனுகிரக நாள், பகவத் அனுகிரக சமயம். பகவானுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கு ராகு காலம், யமகண்டம், குளிகை, நல்ல நேரம், முகூர்த்தம் அப்படின்னு கிடையாது. சரியா, நம்ம வாழ்க்கையில எதிரா மகண்டம் எதிரா ராகு காலம், நம்ம கஷ்டம் வந்து பிரச்சனை வந்து படாத பாடுபடுறதுதான். அதுதான் பெரிய கஷ்டமான காலகட்டம். எதிரா நல்ல நேரம் அப்படின்னா அபாடா நம்ம இருக்கிறது தான் நல்ல நேரம். பகவத் பக்தி பண்ணோம் அப்படின்னா கஷ்டமான சமயங்கள்ல கூட ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, ஒரு தைரியம், ஒரு சாந்தி, ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். அதுவே பகவத் அனுகிரகம் தான். அப்ப இந்த பகவத் சிந்தனை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இந்த பகவத் சிந்தனை பண்றது நம்முடைய பாக்கியம். பண்ணணும் இல்லாட்டி தண்டனைன்னு கிடையாது. பகவான தியானம் பண்ணலன்னா பாபம் அப்படின்னு கிடையாது. பகவான நாம கொண்டாடலே அப்படின்னா நரகலோகம் அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் சனாதனமான தர்மத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. பகவான கொண்டாடி அனுபவிச்சோம் அப்படின்னா நமக்கு பகவான் பண்ணக்கூடிய கிருபைகளை புரிஞ்சு அனுபவிக்கும், அவ்வளவுதான். அப்ப பகவானை பத்தியே பேசிட்டு ஆனந்தமா வாழலாம். நமக்கு யாராவது நல்லது பண்றோன்னா அவளை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அவளை நினைச்சுட்டே இருப்போம் இல்லையா. சமயத்தை சொல்லுவோம், என் ஆயுசில் உங்களை மறக்க மாட்டேன், அவ்வளோ வசதியாக பண்ணல நீங்கள், காலத்தால் செய்த உதவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஞானத்தின் மாலப் பெரிது அப்படின்னு சொல்லி உலகத்தை காட்டிலும் பிடிச்சதுன்னா நமக்கு தேவையான சமயத்துல ஒரு ஒத்தாசை யார் பண்ணார்களோ அதுதான். அப்ப அத்தியாச்சரியம் இந்த மாதிரி பகவான் நமக்கு எப்பொழுது ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கார். அந்த ஒத்தாசை பண்ணக்கூடிய பகவானை நினைச்சா இன்னும் ஆனந்தமா இருக்கலாம். எவ்வளவுலாம் ஒத்தாசை பண்றா அப்படின்னு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். சுவாமி நம்மளுடைய தேங்க்ஸ் எதிர்பார்க்கறது இல்லை, சொல்றது நமக்கு ஒரு ஆனந்தம். அம்மா வந்து குழந்தை தனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், தனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் ஆசைப்படலையே, அம்மா எதையுமே ஆசைப்படல. ஆனா அந்த குழந்தை சொல்லித்தான் அம்மா ரொம்ப பூரிச்சு போறா, அச்சோடா எதுக்குடா வந்து எதுக்கெல்லாமே தேங்க்ஸ் சொல்லிண்டா அப்படின்னு. அது சொல்லும் பொழுது அம்மாவுக்கு இன்னும் குழந்தை நடத்துல பிரீத்தி இன்னும் ஜாஸ்தி ஆகிறது, பிரீத்தி குறைய போறதில்லை. அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம், நான் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன் அப்படின்னு. அது மாதிரி பகவத் தியானம், பகவன் நாம சங்கீர்த்தனம், இதெல்லாம் எப்படின்னா பகவான நாம அனுபவிக்கிறதுக்காகத்தான். பெரியாழ்வார் அழகா ராமனையும் கிருஷ்ணனையும் அவனுடைய கிருபையையும் நினைச்சு நினைச்சு பூரிச்சு உந்தி பரத்தல் அப்படின்னு ஒரு விளையாட்டை வச்சிருந்து ஜோரா பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறார். என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள், தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை, வண்ணாத புள்ளால் வலிய பறித்திட்ட என்னாதன் வன்மையை பாடிப்பற எம்பிரான் வன்மையை பாடிப்பற. சத்யபாமாவுக்கு பூதரமாடேன் இந்திராணி சொல்ல, அங்கு அப்பொழுதே தன் பக்தைக்காக மரத்த வேரோடு பிடுங்கின என் கண்ணனுடைய பெருமையை பாரு, அவ்வளவு விசேஷம். அப்ப நமக்கு ஒண்ணு தேவை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு வச்சுக்கோங்களே. அந்த தேவை பல சந்தர்ப்பம் நம்ம சொல்றோம், உனக்கெல்லாம் தேவையா, உனக்கு அந்த அதிகாரம் இருக்கா, உனக்கு அந்த அருகதை இருக்கா, சும்மா உடனே கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஆசைப்படாது அப்படின்னு லோகத்துல பல சந்தர்ப்பங்கள்ல பல விஷயங்களை நம்மள நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவார், இதெல்லாம் உனக்கு அவசியமா அப்படின்னு சொல்லுவா. ஆனா அது நியாயமானதா இருக்கலாம், இல்லாட்டி தகுதிக்கு மீறினதா கூட இருக்கலாம். ஆனா அது சுவாமி கிட்ட போயிடுது அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்றது இல்லையா, அதற்குரிய தகுதியை நமக்கு கொடுத்து அந்த வஸ்துவை நமக்கு கொடுத்துட்டா. பிச்சைக்காரன் தன் பிள்ளை பிச்சை எடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டான், திருடன் தன் பிள்ளை திருடனா இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டான், தன்னை விட மேல போகணும் தானே ஆசைப்படுவான். சுவாமி எப்படி அப்படின்னா நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா கூட அதற்குரிய தகுதியை நம்ம கொடுத்துருவோம். மற்றவாள் உனக்கு தகுதி இல்லை, உனக்கு அது கிடையாதுன்னு சொல்லுவோம். சுவாமி என்ன பண்றோம், அந்த தகுதியை நமக்கு கொடுத்துடுறோம். இப்ப துருவனுக்கு பகவானை பார்க்கணும்னு ஆசை, அவனுக்கு அந்த தகுதியே கிடையாது. அஞ்சு வயசு பிள்ளைக்கு அதற்குரியதான பலமும் பெருசா ஒரு உத்வேகமோ கிடையாது. ஆனா சுவாமி நாரதர் மூலமா தகுதியை கொடுத்துட்டு அவனுக்கு தகுதியை கொடுத்துருவாங்க. மூணு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றான், ஆறு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றான், குழந்தையால அப்படி முடியுமா, சத்தியமா முடியாது. வாடி வதங்கி போயிடும், ஒருவேளை ஆகாரம் சாப்பிடலாம் கூட வயிறு ஒட்டி போயிடும் சின்ன குழந்தைகளுக்கு. ஆனா அஞ்சு வயசு பிள்ளைக்கு இவ்வளவு தூரம் முசத்தியா முடிஞ்சது அப்படின்னா பகவான் அந்த தகுதியை முதல்ல கொடுத்துடுறான், தன் அடையறதுக்கான தகுதியை கொடுத்துட்டு அப்புறம் தன்னையே கொடுக்கறான் சுவாமி. இப்ப வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்கள் நம்ம பார்க்கலாம், சின்ன வயசுல தான் ஆசைப்பட்டிருக்கோம் வீடு வாசல் காரு ஏதோ ஒண்ணு. ஆனா அதற்குரிய தகுதியை நம்ம ஆசைப்பட்ட சமயத்தில் இருந்திருக்காது. ஆனா பகவான் இங்கிருந்தோ நமக்கு அந்த ஒரு தகுதியை சம்பாதிச்சு கொடுத்து நம்மளை அந்த ஒரு ஸ்திதியில கொண்டு வந்து வச்சிருவோம். அப்ப பகவான் அவ்வளவு வசதி, அதனால அப்பேற்பட்ட கிருஷ்ணனின் வன்மையை பாடிப்பற எம்பிரான் வன்மையை பாடிப்பற என்வில் கண்டுபோ என்று எதிர்வந்தான் தன் வில்லினோடும் சவத்தை எதிர்வாங்கி முன் வில்வலித்து முதுபெண் உயிருண்டான் தன் வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற. அழகா பகவான் நமக்கு அகம்பா வந்து வச்சுக்கோங்களேன், நம்ம சரியா இல்லை அப்படின்னா சுத்தி இருக்கவாள் நம்மள பலவிதமா கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணி தடுத்து எடுத்துருவா. சுவாமி என்ன பண்றாரா, யார்கிட்டையும் சொல்லாமல் நம்மளுடைய கர்வத்தை பங்கம் பண்ணி நம்மள மேல வசத்தி கொண்டு வரும். ஒவ்வொரு வாட்டியும் நம்முடைய கர்வம் எப்படா பங்கம் ஆகிறதுன்னா பகவான் கிட்டேந்துதான், யார் மூலமாவது பங்கப்படுத்துவோம். சில சமயங்கள் தானே பங்கப்படுத்துவோம், நம்முடைய கர்வத்தை பங்க பண்றதுன்னா அந்த கர்வத்தை அழிக்கிறது. பரசுராமரை அந்த கர்வத்தை பங்கம் பண்ணிட்டாங்க, பங்கம் பண்ணியே அவருக்கு பெருமையை கொடுத்துட்டார். சாதக அவள் பண்ண பாபத்தையே அவளுக்கு அனுகிரகமா மாத்தி கொடுத்துட்டான். அதான் சுவாமி. அவள் எல்லாரையும் பலாதபார படுத்திட்டு இருந்தா இல்லையா, அந்த பாபத்துக்கு சுவாமியே வந்து அவளை நிகிரகம் பண்ணிட்டார். எல்லாருக்கும் மரணம் வருது, எல்லாருக்கும் லோகத்துல மரணம் வருது, ஈ எறும்புல இருந்து பெரியவா வரைக்கும். ஆனா எல்லாருடைய மரணத்திலையும் பிரத்யட்சமா பகவான் வந்து அடிச்சு கொலை பண்ணான், பகவான் அம்பு போட்டு வதம் பண்ணான், அப்படி இல்லையே. யார் வந்து இது போயிட்டா, ஆக்சிடென்ட்ல போயிட்டா, புரியாம போயிட்டா, திடீர்னு எதிர்பார்க்கவே போயிட்டா, இப்படி பல விதமா சொல்றோம். ஆனா சாதகா இரண்யாட்சன் இரண்ய கசிபு அவளுக்கு ஸ்ட்ரைட்டா பகவானே வந்து அனுக்கணும். அவ பாபமே அவளுக்கு அனுகிரகமா பகவான் கொடுத்துறான். பார்த்துக்கோங்க. அப்ப அந்த தாசரத்தி தன்மையை பாடி அவளுடைய பாபத்தையே அவளுக்கு அனுகிரகமா பண்ணிட்டான். அவருக்கு தான் பெரியவன் அப்படின்னு அகம்பாவம், அந்த அகம்பாவத்தையே ராமன் அருளா பண்ணிட்டான். அதுதான் ஆச்சரியம். எது நமக்கு குற்றமோ குறையோ அதையே தன்னுடைய கிருபையா பகவான் கொடுத்துட்டான். இதானே வசதி. இப்ப நம்ம ஆட்ல பழைய பேப்பர் எல்லாம் இருக்கும், யூஸ் பண்ண பால் கவர் எல்லாம் இருக்கும். இந்த பழைய பால் பேப்பர் வாங்கின வருவோம், அவங்கிட்ட கொடுப்போம். எல்லாம் பழச உபயோகம் இல்லாதான். ஆனா அவங்கிட்ட கொடுத்த ஒரு 30 ரூபா 50 ரூபா எவ்வளவு கொடுக்கறோமோ அதுக்கேத்த மாதிரி கொடுக்கறான் இல்லையா. இது குப்பை, நமக்கு தேவையில்லை. ஆனா தேவையில்லாத அவங்கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு தேவையான பணம் அப்படி பேரிச்சம்பளம் கொடுப்பா. இன்னைக்கு எல்லாம் வராளான்னு தெரியல, வரலாம். பழைய இம்பத்திலைக்கு பேரிச்சம்பளம் வாங்கறது அப்படின்னு. அப்ப நமக்கு உபயோகம் இல்லாதது ஒரு மனுஷன்கிட்ட கொடுக்கணும். இன்னைக்கு பிக் பஸார்லாம் போனோம்னா பிஞ்சு போன செருப்பு உடஞ்சு போன பக்கெட் எதை வேணா கொடுங்கோ, உங்களுக்கு நான் கூப்பன் தரேன் அப்படின்றான். அப்ப மனுஷாலாலேயே இவ்வளவு முடியும் அப்படின்னா தெய்வம். அப்ப நம்மிடத்துல கிருப பண்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கலாம். பக்தி இருக்கா, ஞானம் இருக்கா, வைராக்கியம் இருக்கா, பூர்வ ஜென்ம சுகிருதம் இருக்கா, எதுவுமே இல்லையா. சரி, பாவமாவது இருக்கா, கிருப பண்ணிடுவோம். சரி, ஒண்ணுமே தெரியலையா, அறி ஒன்றும் இல்லாத ஆய்குளத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைய. எதையோ ஒண்ண வச்சு அனுகிரகம் பண்றதுன்னு பகவானுடைய சுவாவம். அப்பேற்பட்டவன் ராமன், அதனாலதான் பரசுராமனுக்கும் சாடகைக்கும் அனுகிரகம் பண்ணார். அவனுடைய தன்மையை பாடித்த உறுப்பினி நங்கையை தேர் ஏற்றிக்கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர்வந்து தெருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான் வன்மையை பாடிப்பற தேவகி சிங்கத்தை பாடிப்பற. ருக்மிணி பிராட்டிய தூக்கிட்டு வந்துட்டான். கிருஷ்ண பலம் லோகத்திலே நல்ல பிரகடனமா தெரியும். கோவர்ணகிரி உத்தாரணம் பண்ணிருக்கான், அகாசுரன் பாம்பு வாயை கிழிச்சு போட்டிருக்கான், பகாசுரனை கிழிச்சு போட்டிருக்கான், நிறைய காரியங்கள் பண்ணிருக்கான், ஜராசந்தனை உண்டு இல்லாம பண்ணிருக்கான். இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு கூட ருக்மிணியோட சகோதரன் ருக்மி அவனை ஜெயிக்கிறேன்னு போறானா, அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே. சுவாமியை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அசட்டு தைரியம். ஆனாலும் சுவாமியோட போய் சண்டை போடுறான் பாருங்க. பகவான் பார்த்தா இவ்வளவு தெரிஞ்ச பிறகு கூட என்னோட சண்டை போடுறானே, பேஷ் பேஷ் பலே பலே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அனுகிரகமா. எப்படின்னா ஆயுசு முழுக்க அவன் தன்னை மறக்காதபடி. லோகத்துல யாரை மறக்க மாட்டோம்னா, நம்மளை அவமானப்படுத்தினாலும் மறக்க மாட்டோம், நம்மளை ஏமாத்துறவாளும் மறக்க மாட்டோம், நமக்கு வேண்டியதை நம்ம கிட்டே இருந்து அபகரிச்சின்றவாளை மறக்க மாட்டோம். இதெல்லாம் நம்முடைய சுபாவம். இந்த ருக்மிக்கு ஆயுசு முழுக்க கிருஷ்ண தியானம் இருந்ததே இருந்ததுதான். ருக்மிணியை தூக்கிட்டு போனது ஒரு துக்கம்னா, அதுக்கப்புறம் எப்ப முடி வெட்டினாலும் எப்ப ஷேவ் பண்ணாலும் ருக்மிக்கு உடனே கிருஷ்ணன் ஞாபகம் தான். அவர் கோபமா உட்கார்ந்துட்டு இருக்கான முடி வெட்டும் பொழுது. பயப்படுறான் அந்த பார்பர்லாம், பயந்து நெடுங்கலாம், முடி வெட்டணுமா, கண்ணெல்லாம் கட்டி விட்டுறா, பயமா இருக்கான். ஏண்டானா யாராவது முடி மேல கைய வச்சானா கிருஷ்ணனோ அப்படின்னு ஒரு ஸ்மரணம் வந்துடுறான் அவனுக்கு. அந்த தியானம் பண்ணி தியானம் பண்ணியே ருக்மியை கடைசியில பலராமர் தான் தன் இதனால அடிச்சு அவனை வதம் பண்றாருன்னு காண கிடைக்கிறது. ருக்மிக்கு பகவான் தலையை சிறச்சுட்டான், பலராமர் அடிச்சு கொலை பண்ணிட்டார். ரெண்டு தான் நடந்தது ருக்மிக்கு. அப்ப கூட ருக்மிணி ஒன்னும் சொல்லலையா, அண்ணாவை வதம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, என் கல்யாணத்தை கொண்டு அண்ணாவை வதம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அதே அண்ணன் சரியாவே இல்லைன்னு ஒண்ணு பலராமன் வதம் பண்ண பிறகு ஒரு வார்த்தையும் பேசலையாம் ருக்மிணி. நல்ல கதி கிடைச்சா போதும்னு. அப்ப சுவாமி என்ன பண்றாரோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தன் தியானத்தை கொடுக்கிறார். இப்ப நாஸ்திகனுக்கு தன்னை காட்டி கொடுக்காம தன்னை பத்தி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி உண்டு பண்ணியே தன்னை பத்தி நினைக்க வைக்கிறார். ஆஸ்திகாலுக்கு பல விதமான உபன்யாசங்களை சொல்லி நினைக்க வைக்கிறார். ஞானிகளுக்கு உள்ளுக்குள்ளேந்தே தன்னை காட்டி கொடுத்து நினைக்க வைக்கிறார். ஆக மொத்தத்துல பகவத் ஸ்மரணம் அப்படின்றத எல்லாரையும் சுவாமி பண்ண வைக்கிறார். அப்ப அப்பேற்பட்ட பிரபுவுடைய வன்மையை பாடிப்பற, தேவகி சிங்கத்தை பாடிப்பற. இனிமே எங்க யாராவது மொட்டை அடிக்கிறா ஷேவ் பண்றானா, கிருஷ்ணன் ருக்மியை நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி பாண்டங்கன் உண்டு, பாண்டங்கன் அழகா சேனாநாயகனுக்காக தானே பார்பர் வேஷத்துல போனான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப அத்தனை விசேஷம். அதுக்கெல்லாம் நம்ம பகவான தியானம் பண்றதுக்கு ஏதுவான விஷயங்கள் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த ஷேரிங் கட்டிங்கிறது முக்கியமா உண்டு. அதான் எப்பவும் பார்பர் கடைக்காரங்க சொல்லுவேன், எத்தனை வேணா டெக்னாலஜி வளரட்டும், உங்களுக்கு ஒன்றும் குறவே கிடையாது அப்படின்னு. எவ்வளவு வேணா டெக்னாலஜி வளரட்டும், எத்தனை வேணா வரட்டமே, லோகத்துல சிகை அலங்காரம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. நிறைய ஞானிகள் அவாள்லாம் கூட பார்த்தோம்னா சன் துக்காரம் தான் பார்த்தோம், ஜம்முனு தலை கிராப் எல்லாம் வச்சுட்டு அழகா திக்கா மீசியை வச்சுட்டு எப்போ ஷேவ் பண்ணி ஜம்முனு இருப்பார் பல பல பலன் சன் துக்காரம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அது விசேஷமா இருக்கும். சாதுர்மாச சங்கல்பம்னா சன்னியாசிகள்லாம் கூட அழகா ஷேவ் பண்ணிட்டு தான் உட்காந்து சாதுர்மாச சங்கல்பமே ஆரம்பிப்பா. நிறைய இடங்கள் நான் பார்த்திருக்கேன். அப்ப அத்தனை வசதி. அப்ப பகவான் அப்பேற்பட்டவன், இவ்வளவு தூரம் அனுகிரகம் பண்ணக்கூடியவன், அந்த பகவானுடைய தன்மையை பாடிப்பற, தேவகி சிங்கத்தை பாடிப்பற. மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட, ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ. கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றம் இலாதானை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற. ஆச்சரியமா சுமத்ராதேவி, அச்சோ பிரபோ நீ காட்டுக்கு போறியே, கௌசல்யா தேவி பிரபு அழ பொயின்றிருக்கேடான் அழ, கைகை சொல்ல கொடிய வனம் போன சீற்றம் இலாதானை பாடி. அது யார் வேணா எப்படி வேணா நடந்துகிட்டோம், எது காரணம் கொண்டும் நம்ம கோபப்படாம இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு குணம். கோபம் பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுடுறோம். ஆவிச பாஸ்கெட்லாம் நீங்க குளிச்சுக்க முடியாது. நிறைய இடங்கள்ல இந்த கோபம் இருந்தாலும் அதை காட்டுற முறைன்னு ஒண்ணு இருக்கு. கண்ட மேனிக்கு கோபத்தை காட்டினோம் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈகோ இருக்கு இல்லையா, திருப்பி அடிக்கும் நம்மள. பார்த்துட்டே ஒருத்தர் கோபமா கத்துறா, இன்னொருத்தர் கோபமா கத்துங்க, ஜாஸ்தி தானே ஆகுறது. என்ன கவனிச்சு பாருங்க, என்ன கத்துறா அப்படின்னா அவளை கத்துவா, மாத்தி 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 மாத்தி. யாரா ஒருத்தர் அமைதி ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு கை ஓசைன்னு ரெண்டு கை தட்டாதான் சத்தம். சில பேர் ரொம்ப அழகா சொல்லுவா, இல்லையே ஒரு கையில ஓசை வருமே, ரெண்டு கையை அப்படி போட்டா சுடுக்கு வருது அப்படின்னு சும்மா தான் சொல்லிட்டு போலாம். ஆனா இந்த மாதிரி சத்தம் இதுல வராது. ரெண்டு கையை தட்டும் போது உண்டாகக்கூடிய சத்தம் ஒரு சுடுக்கு போடும் போது உண்டாகாது இல்லையா. அப்ப கூடுமான வரைக்கும் இந்த கோபத்தை குறைச்சிக்கணும். இந்த கோபத்தை எந்த விதத்துல காட்டணும் அப்படி காட்டணும். பகவான் ராமன் நடந்து காட்டுறானா வாழ்க்கையில அசம்பவங்கள் நடக்கிறது. அப்பெல்லாம் கோச்சுக்காத, சரி விதி வலிது அப்படின்பா. சில சமயங்கள்ல விதி ஒன்றும் பண்ண முடியறதில்லை, அந்த விதி படுத்துமா. ஆனாலும் ஒரு பக்கம் பகவான் பிடிச்சுட்டு இருப்பான், அந்த கவலை வேண்டாம். அப்ப அந்த விதி வலிதான சமயத்துல அமைதியா இருக்கணும். பாண்டவாளுக்கும் கோபம் வருது, திரௌபதி அவமானப்படுத்திட்டா, வனவாசம் அஜ்ஞாதவாசம் பகவான் சொல்லிட்டான், ஒன்றும் கோபப்பட்டு பிரயோஜனமே இல்லை, 13 வருஷம் சும்மா இருந்தோம் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம். அப்ப இந்த ராமன் அழகா நடந்து காட்டான், எதற்காகவும் யார் மேலையும் கோபம் வேண்டாம், கோபப்படும் முதல்ல நம்மளை நாம இழந்துடுறோம். அதனால சீற்றம் இலாதானை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற. பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து, நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு, அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற, அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற. பாண்டவர்களுக்காக தூது போனான் பகவான். அதாவது பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு அடிப்பே விரோதி ஆயிடுவா, ரொம்ப வேண்டப்பட்டவா தான் விரோதி ஆவா, ஒண்ணுமே தெரியாதவா ஒன்னும் பெரிய விரோதி ஆ போறது இல்லை, வேண்டப்பட்டவா தான் விரோதி ஆவா. அப்ப அவகிட்ட போய் நம்ம பேசவே முடியாது, அவகிட்ட முகம் கொடுத்து பார்க்கவே பேசவோ பிடிக்கவே பிடிக்காது. அவ பண்றது தப்புன்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியும், ஆனா ஒன்னும் பண்ண முடியாது, கையை பசிஞ்சு நின்றுருப்போம். அப்பெல்லாம் பகவானே எப்படியாவது அவளுக்கு புரியவை நம்ம சொல்றோம் தெரியுமா. அப்ப அவளுக்கு எப்படி புரியறது, பகவான் நம்ம கிட்டேந்து தூது போய் அவளுக்குள்ள இருக்கிற அந்தரியாமி அவளை சரி பண்ற எப்படி அடக்கணமோ அதான் தூது போகிறதுன்னு பேர். பல சந்தர்ப்பங்கள் நிறைய அனுபவத்துல பார்த்தோம்னா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற பகவானே நீயாவது புரிய வையே அப்படின்னு நம்ம சொல்லி புரியாதவர்கள் சரி நான் இதை ஒழுங்கா இருக்கேன் அப்படின்னு எப்படிதா அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க பகவான் சொல்லிட்டான் வேண்டாம் விட்டுடே. அதாவது நம்ம எல்லாருமே அடுத்தவா சரியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அது தப்பு கிடையாது. ஆனா அவளுக்கு எப்படி சொன்னா புரியும் நமக்கு புரிய மாட்டேங்குது, அங்கதான் பிரச்சனையே. நாம நமக்கு புரிஞ்ச விதத்துல அவளை புரிய வைக்க ட்ரை பண்றோம், ஆனா அவளுக்கு இந்த விதத்துல சொன்னாதான் புரியும்னு ஒரு வழி இருக்கு, அந்த வழி நமக்கு புரிய மாட்டேங்குது. சரியா மகாத்மாக்கள்லாம் சொன்னா கேட்கணும்னா அந்த மேத்த சொல்ற சமயத்த மகாத்மாக்கள் சொல்லியே கேட்க மாட்டான், அது வேற உண்டு வச்சுக்கோங்க. பகவான் என்ன பண்ற அழகா தூது போய் புரிய வைக்கிறானா, புரியலன்னா அவரை எப்படி அடக்கணுமோ அது பகவானுக்கு தெரியும். அப்ப பகவானிடத்துல ஒப்படைச்சோம். பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற. அப்படி தூது போன பெருமாளை பாடு, காளியன் மேல் நடனமாடின காளிங்க நர்தன கிருஷ்ணன பாடு, அப்படியே வாழ்ந்துட்டு போயிடு அப்படின்றார் ஆழ்வார். அடுத்து சொல்றார், முடி ஒன்றி மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற. பகவான் வனவாசத்துக்கு போயிட்டான் ஆச்சரியமா. சரியா பார்த்தா ராமாயணம் கிளீனா வருது, சீதா கல்யாணம் வருது, தாடகாவதம் வருது, அடுத்து பார்த்தோம்னா பகவான் வனவாசம் போகிறது வருது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அழகா பரதன் கிட்ட பகவான் அனுகிரகம் பண்றது லைனா வருது, கிருஷ்ணலீலா மாத்தி மாத்தி இஷ்டத்துக்கு வருது. இதெல்லாம் ரிவர்ஸ்ல போடுறது கிருஷ்ணலீலா, முதல்ல பாரிஜாத விஷயத்தை அபகரணம் பண்றது வருது, அடுத்து ருக்மிணியோடைய கல்யாணம் வருது, அதுக்கப்புறம் பார்த்தா பாரதம் கை செய்து வருது. பாரதம் கை செய்து கூட ஓகே, ஏன்னா ருக்மிணி இல்லாததுக்கு அப்புறமா தான் நடக்கிறது, ருக்மிணி இல்லாததுக்கு அப்புறமா தான் இந்த நரகாசுர வதம் எல்லாம். அது ஆழ்வார்க்கு பகவான் எப்படி காட்சி கொடுக்கிறானோ அப்படி, நம்ம எல்லாத்தையுமே கரெக்டா ஒரு ஆர்டர் படி தான், நமக்கு தான் ஆர்டர், பெரியவாளுக்கு மகா புருஷாளுக்கு எல்லாம் ஆர்டரே கிடையாது. அபிராமி பட்ட அம்மாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லலையா, ஆச்சரியமா சொன்ன உடனே அதுக்காக என் பக்தன் சொல்லிட்டான்னு சொல்லி அபிராமி அவ்வளவு அழகா அன்னைக்கு ஜோரா ஆகாசத்துல சந்திரனை காட்டி கொடுத்துட்டா தன்னுடைய காலிது வழியான்ற வழியா. அப்ப பக்தாளுக்கு பகவான் எப்படி அனுபவம் அனுபவிக்கிறானோ அதான். இப்ப நம்ம எல்லாருமே குழந்தை ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் ஆசைப்படுறோம், பர்ஃபெக்டா இருக்கிறது அழகே கிடையாது, இஷ்டத்துக்கு இருக்கு பாருங்க அதான் அழகே, அதுதான் அழகே. ஒரு ஸ்டேஜ்ல தான் சிலதுனா பர்ஃபெக்ஷன், பைத்தியங்கள் ஞானிகள் குழந்தைகள் இவாள்லாம் பர்ஃபெக்டா இருக்க மாட்டான், அதுதான் அழகே. அவளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு புரியாது, அவளுடைய சிந்தனை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஜடபரதர் சதாசிவ பிரம்மேந்திரர் அவள்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது, காஞ்சி மகா பெரியவா. சில சில விஷயங்கள் மட்டும்தான் பெரியவாள் எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் பெரியவா என்னடா சொல்றான்னு புரியவே புரியாது, ஆச்சரியமா இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தை பெரியவா அங்கேயோ இருந்தார், யாரோ ஒரு சேவிக்க போனார், அன்னைக்கு ராத்திரியா கிளம்பணும்ட்டாராம் இவருக்கு போனவர், பெரியவாங்க ஓரம் நிறைய சலல கல் இருக்கு அதை மூட்டை மூட்டையா கட்டி வண்டியில் வச்சு எடுத்து போனுட்டாராம். என்னது பெரியவா சொல்றாள் சரி அர்த்தம் புரியலன்னு எடுத்துட்டு போயிட்டான். வழியில திருடர்கள் கூட்டம் வந்து இவாளை மயமுத்திருத்து சட கூட்டம் கூட்டமா வந்தவா இந்த மூட்டை மூட்டியா கட்டி வச்சிருக்க சரளக்கல் எடுத்துன்னு போயிடுச்சு, ஏதோ வச்சிருக்காங்க ஏதோ பெருசா கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் இவாளை விட்டு இவா போயிட்டா, அப்புறமா தான் அவள் திறந்து பார்த்தா ஃபுல்லா வெறும் சரளக்கல்லாம் கிடக்கு. பெரியவா இதுக்காகவே சொல்லியிருக்கா நிறைய விஷயங்கள், அவ சொல்றதை பார்த்தா பைத்தியகாரத்தனமா இது கல்லதுக்கு நான் திங்கிட்டு போனோம், சாதா கல்லதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படிதான் சொன்ன. நிறைய சந்தர்ப்பங்கள்ல பெரியவா சொல்ற பல விஷயங்கள் பைத்தியகாரத்தனமா இருக்கும், என்ன இது. ஆனா எல்லாரும் என்ன எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, பெரியவா சொன்னா காரணம் உண்டு அவ்வளவுதான், அது என்ன காரணம்னு நமக்கு இப்ப புரியல அப்புறம் புரியும். அந்த மாதிரி பகவான் பெரியாழ்வாருக்கு விதவிதமா காட்சி கொடுக்கிறான், அந்த ஒவ்வொரு காட்சியும் விதவிதமா அனுபவிச்சு அவர் பாடிட்டு இருக்கார். அடுத்து பரதனுடைய விஷயத்தை சொல்றார், முடி ஒன்றி மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள். அப்ப அழகா பரதன் வந்துட்டான், அவனுக்குதான் முடி சூடனம் அப்படின்னு சொல்லிட்டான், ஆனா அதெல்லாம் முடியாது, நானும் அயோத்தியாவும் ராமனுடைய சொத்து, அகம்ச ராஜ்யம் ச ராமச்ச அப்படின்றான். நானும் அயோத்தியாவும் ராமனுடைய சொத்து அப்படின்றான். நான் எப்படி ஆள முடியும் அயோத்தியாவை, அதனால ராவணன் போய் கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி சித்திரகூடத்துக்கு வரானா பரதன். சித்திரகூடத்துக்கு வந்து அண்ணா தப்பு நடந்து போயிடுச்சு, நான் எதுவுமே ஆசைப்படல, தயவு செஞ்சு நீ வந்து அழகா தலைமுடி சூட்டிண்டு எல்லா லோகத்தையும் ஆளணும், முடி ஒன்றி மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள். உன்னோட பக்த ஜனங்கள் உன்னை பிரிஞ்சிருக்கவா, அவளோட துக்கத்தெல்லாம் நாசம் பண்ணு ராமா, காட்டை விட்டுட்டு நாட்டுக்கு வா, உனக்கு பதில 14 வருஷம் வனவாசம் நான் பண்றேன், தயவு செஞ்சு நீ வா அப்படின்னு கெஞ்சினான் பகவான். சொல்லிட்டு நடக்காது பரதா, அப்பாவோட வாக்கு, இதை காப்பாற்ற வேண்டிய தர்மம் என்னுடையது, அதனால 14 வருஷம் நான் வரமாட்டேன், நீதான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்ட்டான் பரதன். சொல்லிட்டான் மாட்டேன்னு. நாகதாளி வேர் கண்ட சர்ப்பம் போலே ஒதுங்கினர் ராஜகுமாரர்கள் அப்படின்றார் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை. 308வது நான் பார்த்துருவேன், இது மேல கூட ஒரு பேப்பர். ராஜதாளி நாகம் அப்படி நாகதாளின்னு ஒண்ணு உண்டு, அந்த வேறு வச்சுட்டோம்னா சர்ப்பம் பக்கத்துல வராது, அந்த வாசனை சர்ப்பத்துக்கு பிடிக்காது, இன்னைக்கும் காட்டுல மூலிகை எடுக்க போவாள் அந்த வேர் எடுத்துட்டு போவான், அது அப்படி காம் சொன்னா சர்ப்பம் எல்லாம் ஒதுங்கும். அந்த மாதிரி இந்த அயோத்தியா ராஜ்யம் இந்த ராஜதாளி நாகம் இந்த நாகதாளி இந்த வேர் மாதிரி இருக்கான். அப்ப அதை பார்த்து 4 குமாரர்களும் நடுங்கிறாள், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், லோகத்துல ராஜ்யத்துக்காக அண்ணா தம்பி சண்டை போட்டு பார்த்துருக்கோம், ராஜ்யம் வேண்டான்னு 4 அண்ணா தம்பி சண்டை போடுறது இப்பதான் பார்க்கலாம், ராமாயணத்தை மட்டும்தான் காண கிடைக்கிறது, இறங்கவே இல்லையா, அவ்வளவு ஆச்சரியம். அப்ப பரதன் எனக்கு வேண்டாம் நான் உசுரை விட்டுடுறேன்னு விட்டான். கடைசியில பரதனே பகவானை எழுந்தான், சரிப்பா நீ சொல்ற மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வந்து ராஜ்ய பரிபாலனை பண்றேன், எனக்கு உன்னுடைய திருவடி பாதுகையை குடுன்னு கேட்கிறான். அடிசூடிய அரசு, லோகத்துல முடிசூடிய அரசு நமக்கு தெரியும், தலையில எல்லாரும் முடிய வச்சுக்கிறது முடிசூடிய அரசு, அடிசூடிய அரசுன்றது ஒன்று ஆரம்பிச்சு வச்சவன் பரதாழ்வன், பகவானுடைய தாசன், ராஜ்யத்தையே பகவானுடைய தாசன் அப்படின்னு நிர்வாகம் பண்றது சுகம்னா, இப்ப வீட்டையும் நான் பகவானுடைய குடும்பம், இதை அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா நான் நடத்தினேன், அது ரொம்ப முக்கியம். இது என் குடும்பம் நம்ம நினைச்சோம்னா டென்ஷன், இது என் குழந்தைகள் நம்ம நினைச்சோம்னா டென்ஷன், இது என் வம்சம் நினைச்சோம்னா டென்ஷன், இது பகவானோடது. இந்த குடும்பத்துல எனக்கு குடும்ப தலைவன் ஒரு வேலையை கொடுத்திருக்கான், குடும்ப தலைவியின் ஒரு வேலையை கொடுத்திருக்கான், இன்னாருடைய மனைவியின் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கான், இன்னாருடைய தாய் அப்படின்னு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கான், இன்னாருடைய தகப்பன், இன்னாருடைய மருமகள், இன்னாருடைய சகோதரி, இன்னாருடைய பந்து, இதெல்லாமே பகவான் கொடுத்தது தான். நம்ம அப்படிதானே சொல்றோம், திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது, அதோட பேஸ்புக்ல ஒரு எழுதிருந்தான், என்னதான் திருமணம் சொர்க்கத்தை நிச்சயம் பண்ணாலும் செலவு பண்ணி பூமியில தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு, கல்யாணத்துக்கு செலவு என்னமோ பூமியில தான் பண்ண வேண்டியிருக்கு, சொர்க்கத்தை ஒன்றும் செலவு பண்ண மாட்டேங்கிறா, ரொம்ப நியாயமா எழுதியிருந்தான், ஆச்சரியமா இருந்தது. எப்படிலாம் யோசிக்கிறா பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும், ரொம்ப நியாயமா நினைச்சிருந்து நான் சிரிச்சேன், வாஸ்தவம் தானே அப்படின்னு. சொர்க்கத்துல நிச்சயம் பண்ணா சொர்க்கத்துல தானே பணம் வரணும், சொர்க்கத்துல இருந்தா பணம் வர்றது, நம்ம எல்லாம் புரட்ட வேண்டியிருக்கோம் ஒன்றுத்துக்கும் அத்தியாச்சரியம். அப்ப பகவானே தான் தீர்மானம் பண்ணி இன்னென்ன பொறுப்புகள் இன்னென்ன காலகட்டத்துல நமக்கு விதிக்கிறார். அப்ப பகவானுடையது, நான் பகவானுடைய தாசன் அப்படின்னு அந்த ஸ்மரணை, அதனாலதான் பரதனு கத்தன ஒரு ஏற்றம், வைத்த விடத்து இருந்தேனோ பரதாழ்வாரை போலே பரதனை போலே அப்படின்றார் திருக்கோளூர் பெண்கள். முடி ஒன்றி மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த, அவன் பின்னாடியே போன படியில் குணத்து பரத நம்பிக்கு, அவனுக்கு சமமான குணங்கள் யாருக்குமே இல்லை, படியில் குணத்து அவனுக்கு சமமாகும்படியாக இல்லையா யாருமே, படியில் குணத்து பரத நம்பிக்கு, பரத நம்பி பக்தாளையும் நம்பின்னு சொல்லுவா, பகவானையும் நம்பின்னு சொல்லுவா, பகவான நம்பின்னு சொல்லும் பொழுது சர்வகுண சம்பன்னன், எல்லா குணங்களும் உடையவன் அர்த்தம். பக்தாளுக்கு நம்பி அப்படின்னா பக்தியில பூரணமானவர்கள் அர்த்தம், திருக்குறுங்குடி நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, நிறைய நம்பின்ற வார்த்தை வைஷ்ணவ சித்தாந்தத்துல காண கிடக்கும். திருக்குறுங்குடி பெருமாளுக்கே ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி அப்படின்னு பக்தனுடைய பெயர் உண்டு. அப்ப இந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற பகவான் கிட்ட மட்டும் நம்ம ஏதோ ஒன்று கேட்டுட்டு போறோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு அதற்கான தகுதியோ காலமோ வரல அப்படின்னா அத வெறுங்கையோட அனுபவமாறணும். எதையான ஒண்ணு கொடுத்துருவாரு அதுக்கு சமமா, அதை விட வசத்தியா. இது பகவானுடைய விசேஷ குணம். அதே ஒண்ணு கேட்கறோம் அப்படின்னா அவர்கிட்ட இல்லைன்னா அதோட தாழ்வா ஒண்ணு கொடுப்ப. பகவான் அதை கொடுக்கறனாலும் அதுக்கு ஈக்குவலா இல்லாட்டி அதை விட வசத்தியா. பரதனுக்கு தன்னுடைய பாவகையை கொடுத்துட்டான் அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பர். அந்த பாவகையை தூக்கி அப்படி தலையில வச்சுட்டான். எல்லாரும் ஜெய் போலோ பரதராஜாக்கி அப்படின்னு விட்டாள். அப்படிங்கிற ராஜா சொல்லாதீங்கோ அப்படின்னா ஜெய் போலோ பரத நம்பிக்கைன்னு விட்டாள். அது வரைக்கும் எல்லாரும் தப்பா நினைச்சுட்டு இருந்தாலும் ராமனுடைய பாவகையை தலையில சுமந்து நாங்க வாங்கினவன் சித்திரகூடத்துல வாங்கிட்டவன் நந்தி கிராமத்துல வந்து சிம்ஹாசனத்து மேல அதை வச்சு பட்டாபிஷேகம் பண்ற வரைக்கும் அப்படியே தலையில வச்சிருந்தான். கொஞ்சம் கூட கீழே இறக்கவே இல்லையா. எல்லாரும் பார்த்து கைகூப்பி அத்தனை பேரும் பரதனை நமஸ்காரம் பண்ணாலாம், தப்பு பண்ணிட்டோம் பரதா, உன்னை போய் தப்பா பேசிட்டோம்ப்பா. ஒருவேளை ராமன் காட்டுல இருந்து நாட்டுக்கு வந்து ராஜ்ய பரிபாலனை பண்ணதை கூட பரதன் எல்லாம் மறந்து போயிருப்பான். அவன் பண்ண பாபத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டான் அப்படின்னுடுவான். அப்ப ஏதோ பிளான் பண்ணிருக்கான் அவனுக்கு முதல்ல தெரியல. அப்புறமா ஏதோ புத்தி வந்துடுத்து ஜனங்கள் எல்லாம் ஒத்துழைக்கலன்னு தெரிஞ்சவன சேஃபா அண்ணனை கூட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பேசு. ஆனா இவன் அந்த பாதுகை வாங்கி வந்து வச்சுட்டு டெய்லி பாதுகை பட்டாபிஷேகம் பண்ணி டெய்லி பாதுகை திருமஞ்சனம் பண்ணிட்டு இன்னைக்கும் பாக்கலாம் ஆச்சரியமா. அந்த நிறைய ஆச்சாரிய பரம்பரை இருக்கு இல்லையா, ஆச்சாரிய பரம்பரை முன்னாடி இருந்த பீடாதிபதிகளுடைய பாதுகைகள் எல்லாம் வச்சுட்டு அழகா சாதுர்மாச சங்கல்பம் பொழுது அந்த எல்லா பாதுகைகளுக்கும் இப்ப பட்டத்தை யாருக்காலும் அவ வந்து திருவாராதனம் பண்ணுவான். இன்னைக்கும் உண்டு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யாரா புதுசா பீடாதிபதியா வரானா பழைய ஆச்சாரிய புருஷாருடைய கணியங்கள்லாம் தியானம் பண்ணுவான். அவளுடைய அந்த அவதார காலம் இல்லாட்டி அவ சமாதி அடைஞ்ச காலத்துல அவளுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பீடத்துல இருக்கிறவா பண்ணுவான். இது சொன்ன தொட்டு வர வழக்கம். இதெல்லாம் ஆரம்பம் எங்கடான்னா பரதன். இந்த பரதன் சுவாமியுடைய பாதுகைக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு, மகோன்னதம் இருக்குன்னு லோகத்துல நிரூபணம் பண்ணிட்டானா ஜோரா. அதனால படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற. அன்னைக்கு அந்த பாதுகையை கொடுத்துட்டான் பாருங்கோ, இன்னி வரைக்கும் பரதனுக்கு ஒரு தனி மரியாதை, அவ்வளவு பெரிய மரியாதை. கைகேயி கண்கள்ல ஆனந்த பாஷமா. கைகேயி நிஜமாவே தன் பிள்ளைக்கு ராஜ்யத்து மேல ஆசை இருக்கா பாக்கலான்னு அப்படி பரீட்சை வச்சாலும் ஆனா புள்ள ஜெயிச்சு விட்டானோன்னு அவ பட்ட சந்தோஷத்தை வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. அப்பாடா ஜோரா தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன்றதோட உத்தமன் என கேட்டத்த. சான்றோன்றது பெரிய அர்த்தங்கள் படிச்சவன் பெரிய குணவானது உத்தமன் ச பேர்பட்டவா. இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல் அப்படின்ற இல்லையா, என்ன தவம் பண்ணா இப்படி ஒரு பிள்ளைய பத்திக்கிறதுக்கு அப்பா, அதுதானே வசதி. அந்த மாதிரி பரதன் எல்லாரும் கொண்டாடுறாளாம். கைகேயி கண்கள் ஆனந்த பாஷம். ஆனா அது வரை கைகேயி கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. எதுக்காக தான் பயல பண்ணுன்னு ராமனே வந்து சொன்ன பிறகுதான் கைகேயியுடைய நிலைமை பரதனுக்கு புரிஞ்சிடும். அப்படி தன் பக்தனுடைய பெருமையை வசத்துறானான். சரியா சொன்னா ராமன் காட்டே திரும்பி வந்திருக்கலாம், பரதனே ஒத்துட்டான்னா நீங்க நாட்டுக்கு வந்துருங்கண்ணா அப்படின்னு பரதனே ஒத்துட்டான். அதுக்கு மேல யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கூட பகவான் தான் காட்டுல போய் கஷ்டப்படுறானா எதுக்குறான்னா பரதன் லோகத்துல பெருமை அடையணும். எப்படி அப்பா அம்மா தன் குழந்தைகள் அண்ணா இருக்கணும்னு சொல்லி தான் கஷ்டப்படுவா இல்லையா, தன்னுடைய செலவுகளை குறைச்சுப்பா, அதுங்களுடைய தேவைக்காக தன்னுடைய வாழ்க்கைய பல விதமா மாத்திப்பா. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவாவாசிக்கு இருப்பா. குழந்தை பிறந்தாச்சு வளர்ந்தாச்சுன்னா அதுதான் பிராதான்யம், அதுக்கு எது சுகம், அதுக்கு எது நல்லது, அதை செட்டில் பண்ணணும். அவ்வளவுதான், குழந்தை பிறந்தாச்சுன்னா குழந்தை 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 இப்படிதான் ஓடி இருக்கும் வாழ்க்கை. பிரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் ஆழ்வார் சொன்ன மாதிரி அதை தாண்டி யோசிக்க நமக்கு வராது. அதுக்கு எவ்வளவுதான் நம்மள மோசமா நடத்தினாலும் நம்ம கிட்ட மோசமா நடந்திருந்தாலும் அவ மேல இருக்கிற அந்த வாத்சல்யம் மாற போறது இல்லை. கோபப்படுறோம்னா கூட நன்னா இருக்கணும்ன்ற ஒரு கோபமே ஒழிய அது அழிஞ்சு போகணுன்ற ஒரு கோபம் தாய் தகப்பனு கிடையாது இல்லவா. அப்ப ஆச்சரியம் இந்த பரதன் அவ்வளவு அழகா லோகம் கொண்டாடணும் அப்படின்றதுக்காகவே ராமன் இவ்வளவு காரியத்தையும் பண்ணார். அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற. இது என்ன ஆச்சரியம்னா பகவான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணல காட்டுக்கு போயிட்டான், ஆனா இவர் சொல்ற அயோத்தியர் கோமானை பாடி அயோத்தியாவுடைய ராஜன். அதாவது நேரடியா பகவான் தலையில முடிசூடலைய ஒழிய அவனுடைய பாதுகை தானே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு ஒண்ணு. அது இல்லாதபடி இப்ப வரலாம் சொல்ற மக்களின் முதல்வர் அந்த மாதிரி மக்களின் ராஜா யாருன்னா அணிலன் இருக்கு ராமன் தான். எல்லாருமே ராமராஜ்யம் வேணும் தானே ஆசைப்படுறான். கிருஷ்ணன் நல்லா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருக்காங்க, யாரும் கிருஷ்ணராஜ்யம் வேணும் கேட்கறதே கிடையாது. எல்லாரும் ராமராஜ்யம் வரணும், ஜனங்கள் சுபிக்ஷமா இருக்கணும். அதனால அந்த அயோத்தியார் கோமானை பாடிப்பர் அயோத்தியர் கோமான் அயோத்தியான்னு சொல்லவர் அயோத்தியர் அயோத்தியா கோமான்னா அயோத்தியாவுடைய ராஜன் ஆடு. ஆனா இங்க அயோத்தியருடைய ராஜன் எல்லாரும் பரதனை சொல்றா ஆச்சரியமா கைகேகிட சொல்றா உனக்கு என்ன இந்த அயோத்தியான்ற பூமி பரப்பு தானே வேணும் வச்சுக்க சொல்லுவோம் பிள்ளைய அம்மா பிள்ளைய நன்னா அனுபவிங்க எங்களுக்கு எங்க ராமன் இருக்கானோ அதுதான் அயோத்தியா. எல்லாத்தையும் நாங்க எல்லாரும் போயிடுறோம், வெறும் பூமி அந்த நிலப்பரப்பு தானே உனக்கு முக்கியமா போயிடுது, கோசல தேசம் இந்த அயோத்தியா தானே ஆண்டு வச்சுட்டு அழுங்கும் அம்மா பிள்ளையும் பெரிய ராஜ்யத்தை மக்கள் இருக்க மாட்டா சொத்து கிடையாது ஒண்ணும் கிடையாது உனக்கு நிலப்பரப்பு தானே உன வச்சுக்கோ. இந்த ஜனங்களை இல்லாம என்னத்த பெரிய ராஜ்யம், ஜனங்கள் எல்லாம் ராமன் பக்கம் விட்டாங்க. அயோத்தியர் கோமானை பாடிப்பற. அப்ப பகவான் நமக்கு நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கறத விட வசத்தியான ஒண்ணத்தான் கொடுக்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாழ்த்தியான ஒண்ண சுவாமிக்கு கொடுக்க வராது, கொடுக்க தெரியாது, கொடுக்க முடியாது, அப்படி அவனுக்கு பழகல. இப்ப நம்மளே யாருக்கா அவனுக்கு கொடுக்கறோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லதா தானே கொடுப்போம். கெட்டு போய் புழுத்து போயிருக்க ஒண்ணத கொண்டு போய் அரைப்பிச்சக்கான கொடுப்போம், சத்தியமா கொடுக்க மாட்டோம். ஓரளவுக்கு தான் இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி பகவானும் ரொம்ப விசேஷமானவன், நமக்கே இவ்வளவு இருக்குன்னா பகவான் கெடுதலா கொடுக்கவே மாட்டான். அது அடுத்த வாழ் கூட கெடுதலா கொடுப்போம், நம்ம குழந்தைகள் கெடுதல் கொடுக்க மாட்டோம் இல்லையா. பகவான் நம்ம எல்லாரையுமே தன்னுடைய குழந்தைகளாக பாவிக்கிறான். அதனால எப்பொழுதுமே நாம் எதிர்பார்க்கறத விட உசிதமா ஒசத்தியா அத்தமா ஆச்சரியமா தான் கொடுப்பான். முடிவொன்றி மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற. அப்ப அந்த பகவானுடையதான அந்த குணத்தை பாடிப்பற அதுதான் வசதி அப்படின்னு ஆழக ஆச்சரியமா ஆழ்வார் அனுபவிச்சுட்டே இருக்க. ராமன சொன்னாரா அடுத்த உடனே அவள் கிருஷ்ணனோட ஆள் இருக்காள், அவள் ஆரம்பிச்சுட்டா காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீள்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல் வலி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற. காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு அந்த மடத்துக்கு அந்த மடுவுக்கு பேரே காளியன் மடு அப்படின்னு பேர் வந்துடுச்சு. காளியன் வாழ்ந்ததுனால இன்னைக்கும் பிருந்தாவனத்துல அந்த காளிய காட் அப்படின்றது இருக்கு. இன்னைக்கும் எந்த மரத்து மேல ஏறி பகவான் அழகா ஜோரா காளியன் பொய்கையில குதிச்சானோ அந்த மரம் இன்னைக்கு அழகா இருக்கு. ஆனா அப்ப யமுனை பக்கத்துல இருந்து இவ யமுனை கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, இவ கீழே குதிச்சா தரதான் காளியனோட அந்த ஜலமே கிடையாது. யமுனையில ஒரு இடம் அது அவ்வளவுதான். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அதை வேகமா பாஞ்சானா கோபமா என் பக்தர்களை அனாவசியமா தான் பாட்டுக்கு இருக்கிற ஜனங்களை படுத்திட்டான். இவனுடைய விஷத்தினாலே கண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸும் கண்ணனுடைய மாடுகளும் அந்த ஜலத்தை குடிச்சு செத்து விழுந்துட்டாளாம். பகவான் தன் கிருபையினாலே எழுப்பிட்டான். ஆனாலும் பின்னாடி வர ஜனங்களுக்கு இந்த காளிய மடுவில் அனுகிரகம் கிடைக்கணும்னு தீர்மானம் பண்ணி கோபமா அந்த மரத்து மேல ஏறி வேகமா அந்த காளிய மடுவில் குதிச்சான், குதிச்சு வேக வேகமா வேக வேகமா நீச்சல் அடிக்கிறான். அந்த இடத்துக்கு மேல பறவைகள் கூட பறக்காது, ரொம்ப தீமேனு பானு இருக்கும். ஆனா கண்ணன் குதிச்ச உடனே அந்த இடமே கலங்கறதா, வேக வேகமா நீச்சல் அடிக்கிறான். இவன் நீச்சல் அடிச்சதுல அந்த காளியனுக்கு அந்த சந்தோஷம் போயிடுதான். யாராவது ஏன் இடத்துல வந்து இவ்வளவு டிஸ்டர்பன் பண்றது, டிஸ்டர்ப் பண்றது, விடப்படாதவனன் கோபமா வந்தான். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு சேரு சகதியமா ஆகும்படியா கலங்க பாய்ந்திட்டு அவன் நீள் முடி ஐந்திலும், காளியனுக்கு நூற்றுக்கணக்கான தலைகள், ஆனா பல இடங்கள்ல பார்த்தா அந்த அஞ்சு தலையோடு இருக்க மாதிரிதான் காளியனை காட்டுறது வழக்கம். இப்ப கூட ரீசெண்டா நான் பார்த்தேன் இங்கேயோ ஒரு இடத்துல இரட்டத்தல நாகம், இந்த வாட்ஸ்அப்ல வர தலை பல தலை நாகம் எல்லாம் கிராபிக்ஸ், ஃபேஸ்புக்ல அப்படி நிறைய தலை இருக்க மாதிரி நாகம் எல்லாம் கிராபிக்ஸ், ஆனா உண்டு ரெண்டு தலை நாகம் அஞ்சு தலை நாகம் எல்லாம் உண்டு. இப்ப ரீசெண்டா ஒட்டி பிறந்த இரட்டப்பாம்பை பார்த்தேன், போட்டோ வந்துருந்து வாரியில் எங்கேயோ நினைக்கிறேன், ஆச்சரியமா இருந்தது. ரெண்டு தலை இவனுக்கு அஞ்சு தலையா, அதனால இதெல்லாம் உண்டு சத்தியம் பொய் இல்லை. அஞ்சு தலை நாகம் நூத்துக்கணக்கான தலை அப்படின்னு தான் பாகவதம் சொல்றது. ஆழ்வா சொல்றார், காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீள் முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து, அவன் தலை மேல நின்று நாட்டியம் ஆடுறான் காளிங்க நர்தன கிருஷ்ணன். காளிங்க நர்தன கிருஷ்ணன் எங்கடா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ஊத்துக்காடு கும்பகோணம் பக்கத்துல, பட்டீஸ்வரம் பக்கத்துல ஊத்துக்காடு கிராமம். இந்த ஊத்துக்காடு கிராமத்துல தான் வெங்கடகவி, ஊத்துக்காடு வெங்கடகவி அப்படின்றோம் இல்லையா, அவர் அங்கதான் பிறந்தார். சின்ன கிராமம், இத்தினூண்டு அக்ரஹாரம், இத்தினூண்டு ஒரு கோவில், இந்த கோவில் பின்னாடி ஒரு குளம் உண்டு. அந்த குளத்துல அழகா காமதேனுடைய குழந்தைகளுக்காகவே பகவான் பிரத்யக்ஷமாக வந்து காளிய நர்தனம் ஆடி காட்டினார். அந்த குழந்தைகள் பார்த்தது அப்படியே மேனி சிலிர்த்ததான், காளிய நர்தனத்தை பார்த்துட்டு மேனி சிலிர்க்க. அந்த காளியன் பகவான் காலெல்லாம் கடிச்சான், அந்த காலை கடிச்ச தழும்புகள்லாம் இன்னைக்கும் அங்க இருக்கிற காளிங்க நர்தன கிருஷ்ணனுடைய காலில் காண கிடைக்கிறது. கட்டுக்கட்டா 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 பாம்பு கடிச்ச தழும்பு ஆடினான், ஆடி 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 இந்த காளியனுக்கு தாங்க முடியல. அவன் நீள்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தக, நூறு தலை அப்படி உடனே தலை தொங்கறதான் அவனுக்கு. அப்ப காளிய பத்னிகள் வந்து எல்லாம் பாம்புதான், இவனோட பொம்பளை பாம்பெல்லாம் வந்து கைகூப்பி அழகா பகவான் ஸ்தோத்திரம் பண்றதான், பிரபோ ரக்ஷிக்கணம், பாம்புக்கு கையுண்டா, தெய்வீக நாகங்கள் ரூபத்தை மாசிட்டு கை கூப்பிடுறதுக்கா, இல்லாட்டி அது கை கூப்பல, அது அதோட தலையை விசாரிச்சு பாம்பு பாஷையில் பேசுறது. அந்த காலத்தில் பெரியவாளுக்கெல்லாம் அந்த பாம்பு பாஷை, பக்ஷி பாஷை, மிருக பாஷை எல்லாம் நல்லா தெரியும். அந்த மிருகங்கள் நிறைய விஷயங்கள்ல இந்த காலத்தில் நம்ம பல விஷயங்கள் விதமாக பண்ணிட்டு இருக்கோம் சகுனம் சொல்லிட்டு. ஆச்சரியமா அந்த காலத்தில் ரொம்ப சரியா சகுனம் தெரிஞ்சவா உண்டு. ராமாயணத்திலேயே ராமன் சீதா கல்யாணம் ஆயிட்டு வரும் பொழுது மிருகங்கள்லாம் ஒரு பக்கம் அப்படி கத்திட்டு பயந்து ஓடுறது. அப்ப புலம்பரர் தசரதர், சகுனமே சரியில்லையே, எனவும் பெரிய ஆபத்து வரா மாதிரி இருக்கே அப்படின்றார். அப்ப வேதா சார்ஜ் பண்றா, ரவுண்ட் பிளாக்கும் சார்ஜரும் உள்ள இருக்கும் சார்ஜர் ரவுண்ட் பிளாக்கும் இருக்கும். அப்ப ஆச்சரியமா ஜோரா சுமந்திரர் சொல்றார், வாஸ்தவம் நீங்க சொல்றது, ஆனா இப்ப எல்லாம் அழகாக மிருகங்கள்லாம் வளமா போகிறது அத்தியாச்சரியமா. அப்ப அந்த வந்த அபசகுணங்கள் சுபசகுணங்களாக மாறிடும் அப்படின்னு காட்டுறார். நிறைய கொடுக்கலாம், சார்ஜர் மட்டும் கொடுக்கும் சொருகுமா அதை குடுமா. அப்ப அபசகுணங்கள் எல்லாம் மாறிடும், சுபசகுணங்கள் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா சுமந்திரர் சொல்றதாக காண கிடைக்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்துல. அந்த மாதிரி இந்த பாம்புகள்லாம் வந்து பகவானிடத்துல அதனுடைய பாஷையில பேசுறவன் கண்ணன் தானே எல்லாத்தையும் சிருஷ்டிச்சான். அப்ப அந்த கண்ணனுக்கு நன்னா தெரியுமே பாம்புகள் என்ன பேசும் ஏது பேசும், இந்த பாம்புகள்லாம் கண்ணன ஸ்தோத்திரம் பண்றதாம். விருத்ராசுரன் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரியே அழக அனநாக பிருஷ்டம் ந சபாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் அப்படின்னு கண்ணா உன்னுடைய பக்தர்கள் அழகா ஆச்சரியமா அத்தமா எதையுமே விரும்புறதில்லை உன் அனுகிரகத்தை தவிர. காளியன் பண்ணது தப்புதான், அவனுக்கு நீ கொடுத்த சிக்ஷையும் சரிதான், ஆனாலும் அவன் உயிரோட இருக்கிற அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லிடுத்தான். உடனே சரின்னு போனா போறதுன்னு சொல்லி காளியா இனிமேல் நீ இந்த மடுவில் இருக்கப்படாது, இங்கேருந்து கிளம்பி சமுத்திரத்துக்கு போயிடு, உன்னுடைய தலையில என்னுடைய பாத இலச்சின என்னுடைய பாதத்தினுடைய அடையாளம் பண்ணப்பட்டிருக்கு, அதனால கருடன் கிட்டேந்து உனக்கு பயம் வேண்டாம், தைரியமா போ அப்படின்னு சொல்லிட்டாராம். மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன், இத்தனைக்கும் கருடன் பகவானுடைய பக்தர். ஆனா காளியன் சரணாகதி பண்ணிட்டான், சரணாகதி பண்ணதனாலேயே ஆச்சரியமாக பகவான் ஜோரா அத்தியுதமா அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டான். நம்ம மேல தப்பே இருந்தாலும் சரணாகதி பண்ணிட்டோம், சரி இனிமேல் ஒழுங்காரு அப்படின்னு அனுகிரகம் பண்ணிடுறோம். அது சுவாமியுடைய விசேஷ குணம். 99% நம்ம தவறுகள் தான் பண்றோம், ஆனா பகவான் பிரபு நம்மளை தண்டிக்கிறது இல்லை, அழகா நமக்கு அனுகிரகம் பண்ணிச்சாரோம். அதனாலதான் ஆழ்வார் சொல்ற காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீள்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல் வலி வீரமே பாடிப்பற. தோல் வலி, வலினா இங்க வலின்னு அர்த்தம் இல்லை, வலிமையுடைய அப்படின்னு அர்த்தம். நமக்கு எப்பவுமே வலியோட பழகினால வலிமைன்னு மறந்து போயிடுச்சு. தோல் வலி அப்படின்னா வலி, வலிமையுடைய வன்மையுடைய பலமுடைய அப்படின்னு அர்த்தம். தோல் வலி வீரமே பாடிப்பற, அவனுடைய தோளுடைய வலிமையினுடைய வீரத்தை பாடிப்பற. தூமணி வண்ணனை பாடிப்பற, தூய்மையான மணிவண்ணனை. மாலே மணிவண்ணா 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 மணிவண்ணான் பெரியாழ்வார் நிறைய இடங்கள்ல மணிவண்ணா அப்படின்ற அந்த தூமணி வண்ணனை பாடிப்பற. காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீள்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல் வலி வீரமே, தோல் வலி வீரமே பாடிப்பற. தூமணி வண்ணனை பாடிப்பற. அப்ப பகவான் எப்படி அனுகிரகம் பண்றான் பாருங்க, பரதனுக்கு பாதுகையை கொடுத்து ஒரு அனுகிரகம், ரெண்டு திரும்ப திருவடி சம்பந்தமா சொல்ற அவன் திருவடி அந்த அழகா பாதுகை மேல நின்றுட்டு இந்த பரதா மணி பாதுகையை கொடுத்தான். இங்க அதே திருவடினாலே காளியனுக்கு அனுகிரகம். துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. அப்ப பகவானுடைய திருவடி அப்படின்றது எல்லாருக்கும் அனுகிரகம் தான் பண்றது. துஷ்ட காளியனுக்கும் அனுகிரகம், சிஷ்டனான பரதனுக்கும் அனுகிரகம். அப்ப பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய புத்தி காளியன் மாதிரி இருக்கு, அப்ப தலைமையில ஆடி அடக்கி அனுகிரகம். பரதன் மாதிரி சமதான் இருக்கும் பொழுது அழகா தலையில திருவடியை வச்சு அனுகிரகம். ஆக மொத்தத்துல சுவாமி அனுகிரகத்தை விடாம பண்ணிட்டு இருக்க, சில விஷயங்கள்லாம் விடாம நடக்கணும், சுவாமியுடைய அனுகிரகம் விடாம இருந்துட்டே இருக்கு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த அனுகிரகம் மாறதும் இல்லை குறையறதும் இல்லை, கூடுறதை ஒழிய குறையறதும். நீங்க குழந்தையா இருந்தபொழுது இந்த அனுகிரகத்தை விட பெருசான பிற நிறைய அனுகிரகம். குழந்தையா இருந்தபோது புரிஞ்சுட்டோம், இப்போ புரிஞ்சுக்கல, சாதமா குழந்தை தூங்கும்போது சொல்லுவோம், சிரிக்கும், உமாச்சு தாமரை பூ காட்டுறாரு, இப்பயும் தாமரை பூ காட்டுறா, நம்ம கவனிக்கிறது அவ்வளவுதான், இப்ப காட்டமாட்டே ஒன்னும் சொல்லல, அசுரோட பெருசா இருக்கும். குழந்தையா இருக்கும்பொழுது நமக்கு பெரிய பொறுப்புகள் கிடையாது, பெரிய எதிர்பார்ப்புகள் கிடையாது, பெரிய பிரச்சனைகளே கிடையாது. அப்பயே பகவான் அனுகிரகம் பண்ணான், இப்ப நிறைய பொறுப்புகள் நிறைய பிரச்சனைகள், இப்ப இப்ப எவ்வளவு அனுகிரகம் பண்றான், அப்ப கூட நிறைய அனுகிரகம். இப்ப வெறுமா ஸ்கூலுக்கு போவோம், ஹோம்ஒர்க் எழுதுவோம், விளையாடுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், அப்ப அந்த ஸ்டேஜ் எவ்வளவு அனுகிரகம். இப்ப பெருசாயிட்டோம், குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும், எதிர்காலத்தை பார்க்கணும், இப்ப இதுக்கேத்த மாதிரி அனுகிரகம். குழந்தை சின்னதாக இருக்கும்போது இத்தினோண்டு சாதம் கொடுக்கணும், பெருசா பெருசா சாதம் கூட்டிட்டு போறோம், வெளியே குறைச்சுட்டா போறோம் கிடையாது, சாதம் இன்னும் ஜாஸ்தி 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 தானே கொடுத்துட்டு இருக்கும். அம்மா இன்னும் ஒரு 4 மாசம் குழந்தையா இருக்கும்போது தாய்ப்பால் குடிச்சது, 4 வயசு குழந்தையா இருக்கும்போது என்ன சாதத்தை தானே கொடுக்கணும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அதே போல நமக்கு பொறுப்புகள் அதிகமாகிறதுனா அதுக்கு ஏத்த மாதிரி அனுகிரகமும் ஜாஸ்தியா இருக்கும், கஷ்டங்கள் அதிகமாகிறதுனா அதுக்கு ஏத்த மாதிரி கிருபையும் ஜாஸ்தியா இருக்கும். நல்லா ஞாபகம், இது ஜாஸ்தியாக பகவானோட கிருபை குறைஞ்சதுனாலே கஷ்டம் நினைக்க வேண்டாம், கிருபை அதிகமாக வர்றதுக்காகத்தான் எல்லாம் நடக்குது. கோபர்கள் கோபிகள் அவ்வளவு பிரச்சனைகள் வருது, ஒவ்வொரு பிரச்சனையும் இன்னும் கிருபை ஜாஸ்தி தானே ஆச்சு. பிரம்மதேவர் குழந்தைகள்லாம் தூக்கி கொண்டு ஒளிச்சுன்னு வச்சுட்டு போயிட்டார். சரியா, நாளைக்கு பிரம்மதேவரோட பர்த்டே, ஆவணி அவட்டம் பிரம்மதேவரோட பர்த்டே அப்படின்னு காண கிடைக்கிறது சில இடங்கள்ல. திதிபடி பிரம்மதேவ நட்சத்திரம் ரோஹிணி அப்படின்னு காண கிடைக்கிறது, ஆனா ஆவணி அவட்டம் தான் பிரம்மாவுடைய பிறந்த நாள் அப்படின்னு சில இடங்கள்ல சொல்றான். ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், பர்த்டேவா கொண்டாடிட்டு போயிடுவோம். என்ன எப்படி நம்ம கொள்ளு தாத்தா தானே, எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா முப்பாட்டன் அவர் தானே. நமக்கு தெரிஞ்சு இன்னும் உசுரோட இருக்க ஒரே பாட்டனவர் மட்டும்தான், மற்ற எல்லா பாட்டனும் காணாம போயாச்சு, எள்ளு கொள்ளு எல்லாம் போயாச்சு. இன்னி வரைக்கும் உசுரோட இருக்க ஒரே பாட்டன் அவர் மட்டும்தான், அதனால அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணா பரம சந்தோஷம் தான். பரம பித்ரு அவர் தான், இருக்கிறதுலே எல்லா பித்ருகளையும் தாண்டி இருக்கிற பித்ரு அவர் தான். அதன் ஆச்சரியம், இந்த பிரம்மதேவர் எல்லா காலையிலும் தூக்கிட்டு போயிட்டார், ஆனா சுவாமி பாருங்க அதுவே அவளுக்கு அனுகிரகமா தானே குழந்தைகளா போயிட்டான். அப்ப அனுகிரகம் தானே, அவ பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது இன்னும் அனுகிரகமும் கிருபையும் ஜாஸ்தி ஆகிறது. அதனால பகவானுடைய ஆனந்தத்தை குணத்தை வன்மையை பாடிப்பற, அன்பழக ஆழ்வார் சொல்ற தூமணி வண்ணனை பாடிப்பற, எனக்கு கஷ்டமா இருக்கு நான் எப்படி பக்தி பண்ணுவேன், மனசே சரியில்லை எப்படி நாமஜபம் பண்ணுவேன், இதெல்லாம் சரியாகிறதுக்காக தான் பண்ண சொல்றோம். இதெல்லாம் சரியா இருந்தா நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, ஏன் பண்ணணும், சரியா இருந்தவோ பண்ணிருக்கலாம், பண்ணவே மாட்டேங்கணும். சரியா இருக்கும் பொழுது நம்ம பண்ண பக்தியை விட சரியில்லாதவோ பண்ண பக்தி தான் அறியும். அதனால பகவான பஜனை பண்ணணும், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, அதை பண்ணாதான் எல்லாம் சரியா, அப்ப வாழ்க்கை நன்மையா ஆனந்தமா சுகம்மா. அது இன்னைக்கு திருவோணம், வரலட்சுமி விரதம், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியோட பிறந்த நாள், ஹயக்ரீவரோட பிறந்த நாள், இவ்வளவு விசேஷங்கள் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கு. அப்ப இத அனுபவம் பாடி பர, அவன் திருவோணத்துக்கு எல்லாம் கேரளாலாம் ஆடுவா, அது வாசல் அந்த பூக்கோளத்தை சுற்றி ஆடுவா பகவத் பஜனை பண்ணிட்டு, ஒரு சந்தோஷம் என பகவான் வரான் அப்படின்னு வரவேற்கிறது. அது மாதிரி பாடி பர, அவ ராமனையும் பாடிப்பற, கிருஷ்ணனையும் பாடிப்பற, பாகவதாளையும் பாடிப்பற. ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா Krishna Radhe Radhe Krishna 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 Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Krishna Radhe Radhe Krishna
Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe. Jai Sadguru Maharaj ki jai. ಸಮಸ್ತ ಭಾಗವತಲುಕು ಜೈ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಜೈ ಜಾನಕೀಕಾಂತ ಸ್ಮರಣ ಜೈ ಜೈ ರಾಮ ರಾಮ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಆಳ್ವಾ ತ್ರಿವಿಡಿಗಳೇ ಶರಣಂ ಆಂಡಾಳ್ ತ್ರಿವಿಡಿಗಳೇ ಶರಣಂ ಎಂಭಿರ್ಮಾಣಾ ತ್ರಿವಿಡಿಗಳೇ ಶರಣಂ ಸರ್ವಂ ಗುರುವರ್ಪಣಂ ಜೈ ಶ್ರೀ ರಾಧೇ ಕೃಷ್ಣ ಸತ್ಸಂಗ ಕೀ ಜೈ ಜೈ ಶ್ರೀ ಪೂಜ್ಯ ಶ್ರೀ ಶ್ರೀ ಅಮ್ಮಾವಕ್ಕೆ ಜೈ ಜೈ ಶ್ರೀ ಭಾರತ್ ಮಾತಾ ಕೀ ಲೋಕಾ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಭವಂತು ಲೋಕಾ ಸಮಸ್ತ ಭವಂತು ಲೋಕಾ ಸಮಸ್ತ ಮಹಾಂಡ ಓಂ ಶಾಂತಿ 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 ಜೈ ಶ್ರೀ ಇಂದು ಮಾತಾ ಕೀ ಜೈ ಶ್ರೀ ಫಾಲಾರು ಮಾತಾ ಕೀ ಸರ್ವತ್ರ ಪದ್ಮನಾಭ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಪದ್ಮನಾಭ ಜೈ ಭೋಲೋ ಶ್ರೀ ವಾಮನ ಮೂರ್ತಿ ಕೀನ್ ಜೈ ಭೋಲೋ ಶ್ರೀ ಅಯಗ್ರೀವ ಮೂರ್ತಿ ಕೀನ್ ಜೈ ಭೋಲೋ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮೀ ಮಾತಾ ಕೀ ಜೈ ಭೋಲೋ ಶ್ರೀ ಮಹಾಬಲಿ ಚಕ್ರವರ್ತಿ ಕೀ ರಾಧೇ ಕೃಷ್ಣ